இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேத வசனங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28-29 மத்தேயு 11:28-29
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது
உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
இந்த வசனத்தை பெரும்பாலும் ரட்சிக்கப்படாத புறஜாதி ஜனங்ககிட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் அப்படின்னு. ஆனால் இது ரட்சிக்கப்படாத புறஜாதி ஜனங்களுக்காக மட்டும் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, இது அதோட முடியல, இன்னும் சில விஷயங்களை கர்த்தர் சேர்த்து சொல்றார். அதே நேரத்தில் இது வந்து வெறும் விசுவாசிகளுக்கு மட்டும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு மட்டும் இது பொதுவான வார்த்தை. ஏன்னா பைபிளை என்னைக்குமே நம்ம சரியாய் கவனிச்சு படிக்க தெரியும். அதாவது இந்த 4 சுவிசேஷங்களும் கர்த்தரை அறியாதவர்களுக்கும் பொருந்தும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கும் அதுல சத்தியம் உண்டு. ரெண்டுமே இருக்குது சுவிசேஷத்தில். அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதுக்கு அடுத்தது வருது. இது முழுக்க முழுக்க தேவ பிள்ளைகளுக்காக மட்டும்தான். அதுக்கு பிறகு வருகிற ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் இது முழுவதும் பார்க்கும் பொழுது நிருபங்கள், அதாவது கடிதங்கள். இந்த கடிதங்களிலே சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் இருக்குது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபைகளுக்காக தனிப்பட்ட விதத்திலே குறிப்பிட்ட சபைகளுக்காக மென்ஷன் பண்ணி எழுதினது. அது குறிப்பிட்ட சபை மட்டுமல்லாமல் காலகாலத்தில் வருகிற சபைகளுக்கும் அது பொருந்தும். அதனாலதான் அது பைபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பிரத்யேக தனி நபர்களுக்கு எழுதின நிருபங்கள் இருக்குது. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபங்கள் 2, தீத்துவுக்கு எழுதின நிருபம், பிலமோனுக்கு எழுதின நிருபம், இப்படி எல்லாம் இருக்குது. இந்த நிருபங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு போதகருக்கு சபை நடத்த வேண்டிய காரியத்தை குறித்து அப்போஸ்தலன் கொடுக்கிற ஆலோசனைகள், இது குறிப்பா ஊழியர்களுக்குரிய விசேஷமான கடிதங்கள் அதெல்லாம். அடுத்தது எபிரேயருக்கு எழுதின நிருபம், அப்படி யாக்கோபு எழுதின நிருபம், யூதா 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், பேதுரு எழுதின 2 நிருபங்கள், யூதா எழுதின நிருபம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான நிருபங்கள். பொதுவான நிருபங்கள் எபிரேயருக்கு எழுதினது அது இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அவங்களுக்காக மெயினாக எழுதிருந்து அது நமக்கும் பொருந்தும். மற்றபடி நான் சொன்னது பேதுரு எழுதின 2 நிருபங்கள், யோவான் எழுதின 3 நிருபங்கள், அது மட்டுமல்ல யூதா எழுதின நிருபம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளுக்கும், அதாவது விசுவாசிகளுக்காக மட்டும், எல்லா விசுவாசிகளுக்காக பொதுவாக எழுதப்பட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஏன்னா எதை வந்து கர்த்தர் யாருக்கு எழுதினார் அது நமக்கு தெரியணும். யாருக்கோ எழுதுந்த இன்னொருத்தருக்கு அப்படி நம்ம பார்த்துருக்க கூடாது. ஆகையினாலே இந்த வேத வசனங்கள் ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வேத வசனங்கள் எல்லாமே நமக்கு தான். ஆனால் இந்த நிருபங்களில் எழுதுனது நம்ம போய் புறஜாதி ஜனங்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அது நம்ம ஸ்பெஷலா விசுவாசிகள் மட்டுமே அதை கவனமாய் படித்து கை கொள்ள வேண்டிய கருத்து சத்தியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. சரியா? சரி, இதை நான் இப்ப சொல்ல வந்த விஷயம் இல்லை. இது சொன்னதுனால நான் உங்களுக்கு சில கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கொடுத்தேன், வேற ஒண்ணு இல்லை. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த வசனத்தை நம்ம புறஜாதிகளுக்கு மட்டுமல்ல எல்லாருமே கவனிக்க வேண்டிய காரியம். ஏனென்றால் இளைப்பாறுதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இளைப்பாறுதல் மைண்ட்ல நமக்கு ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் வந்து கர்த்தர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறேன்னு வாங்கன்றார். எல்லாரும் வாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மைண்ட் ரெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இல்ல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்ஷிப்லயே சொன்னேன், நான் போன வாரத்தில் ஒரு பத்திரிகையில பார்த்தேன் இல்லையா, ஜெயலலிதாவுடைய போட்டோ பெருசா போட்டு பக்கத்தில் எழுதியிருக்குது, நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதை அதை அப்படியே எடுத்து பெருசா போட்டாங்க. அப்ப பார்க்கும்பொழுது ஏராளமான கோடிக்கணக்கான ரூபாய் இருந்தாலும், தமிழகத்திலே உயர்ந்த பதவியில் இருந்தாலும், ஹை செக்யூரிட்டியில வாழ்ந்தாலும், சகலவிதமான வசதிகளும் ஒண்ணுமே குறைவில்லாம இருந்தாலும் சந்தோஷமா இல்லைன்னு ஓப்பனா சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த சந்தோஷமா இல்லைன்னா அதை வெளியில சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, என்னைக்குமே தங்கிட்டு இருக்க நல்லதை டக்குனாலே வெளியில டக்கு ஈஸியா சொல்லுவாங்க, தாங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை எல்லாமே டக்குன்னு வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா இதை ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில. ஏன் இப்ப நான் இங்க கோட் பண்றேன்னா, சந்தோஷம் இளைப்பாறுதல் மனதிலே அமைதி மைண்ட் ரெஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவ சமூகத்தில் மட்டும்தான் உண்டு, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. சந்தோஷம் என்பது உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. இளைப்பாறுதல் மைண்ட் ரெஸ்ட் வந்து கர்த்தரை தவிர இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. பாடி ரெஸ்ட் வேணா எங்கே போலாம், இமயமலையில போய் சில ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கொடநாட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் உடம்புக்கு ரெஸ்ட், ஆனால் மனதுக்கு ரெஸ்ட் வந்து எங்க போனாலும் கிடைக்காது. புரியுதா, எங்கேயுமே கிடைக்காது. இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நம்ம எங்கேயும் டிராவல் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற இடம் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்திலேயே கர்த்தர் நமக்கு மனதிலே அமைதியை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார். அந்த காரியத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, அது எல்லாருக்கும் காமனா கால் கொடுக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்க எல்லாரும் வாங்க, ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் எங்கிட்ட வாங்க, நான் உங்கள் மனதிலே நிம்மதியை தருகிறேன். அடுத்தது இந்த நிம்மதி எப்படி வருதுங்கிறது தான் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல அவர் சொல்லுகிறார். அது எப்படி வருது பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் அது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதையும் உடனே சொல்லிட்டார். எப்படி அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு எங்கிட்ட வந்து கத்துக்குங்க என்றார். எங்கிட்ட கத்துக்குங்க, எங்கிட்ட நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய சாந்தம் என்னுடைய மனத்தாழ்மை என் வாழ்க்கையை நீங்க எங்கிட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது உங்க மனதிலே உண்மையான இளைப்பாறுதல் அங்கதான் கிடைக்கின்றார். தெய்வ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளுகிற ஒரு மைண்ட் நமக்கு இருக்கணும் என்னைக்குமே, அது ரொம்ப முக்கியம். அங்கதான் இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுதல் என்பது முடிவே இல்லாதது, அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில பொறுத்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு எண்டே கிடையாது. கற்றுக்கொள்ளுதல் என்கிற விஷயத்துக்கு முடிவே கிடையாது. கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைகிற வரைக்கும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைந்து நீங்கள் பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படிங்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பூரண நிலைமைக்குள் வருகிற வரைக்கும் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கற்றுக்கொள்ளுகிற மைண்ட் செட் நமக்கு ரொம்ப இருக்கணும். நம்ம எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள் நம்ம வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அதோடு இளைப்பாறுதல் என்பது போயிடும். எனக்கு எல்லாம் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் தேறின ஒரு மனுஷன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறந்து விளங்குகிற மனுஷன். அவரை வச்சுதான் கர்த்தர் வேறு புதிய ஏற்பாட்டின் பெரும் பகுதியை கர்த்தர் அவரை வச்சுதான் எழுத வச்சார். ஆனால் அவரே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நிலைமை அவர் சொல்றார் பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:12 வசனத்தை வாசிக்கலாம். 3:12
நான் அடைந்தாயிற்று,
நான் அடைந்தாயிற்று,
அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று,
அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று
எண்ணாமல்,
எண்ணாமல்
கிறிஸ்து இயேசுவினால்,
கிறிஸ்து இயேசுவினால்
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ,
நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி,
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி
ஆசையாய் தொடருகிறேன்,
ஆசையாய் தொடருகிறேன். 13-14 சேர்த்து படிக்கலாம்.
சகோதரரே,
சகோதரரே,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று,
அதை பிடித்துக் கொண்டேன் என்று
நான் எண்ணுகிறதில்லை,
நான் எண்ணுகிறது இல்லை,
ஒன்று செய்கிறேன்,
ஒன்று செய்கிறேன்,
பின்னானவைகளை மறந்து,
பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி,
முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள்,
கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக,
தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக
இலக்கை நோக்கி தொடருகிறேன்,
இலக்கை நோக்கி தொடருகிறேன். பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் அப்படின்னு நான் எண்ணுகிறது இல்லைங்கிறார். நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் நினைக்கிறது இல்லை, நான் முழுசும் தேறிட்டேன் அப்படி நான் நினைக்கிறது இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், தொடர்ந்துட்டே இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். என் இயேசு என்னை ஒரு நோக்கத்தோடு என்னை பிடிச்சிருக்கிறாரு, அந்த நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நான் தொடர்ந்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், தொடருகிறேன். அது மட்டுமல்ல, பாருங்க தொடர்ந்து சொல்றாரு, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன், தொடர்ந்து போயிட்டே இருக்கிறேன். அப்ப நான் கற்றுக்கொண்டே நான் நினைக்கிறது இல்ல, கற்றுக்கொண்டே இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளணும், எங்க கற்றுக்கொள்ளுகிறது? இயேசு கிறிஸ்துவிட்ட தான் போய் கற்றுக்கொள்ளணும். ஆமென். இன்னைக்கு நம்ம எதையுமே வேற யாருகிட்டையும் நீங்க கற்றுக்கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வெளியரங்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சரித்திரம் தான் இருக்கும். ஒரு பயோகிராபி ஒருத்தர் எழுதுவாங்க, இல்லைன்னா ஒரு ஆட்டோ பயோகிராபி அவங்கள எழுதுவாங்க இல்லையா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுனா யாராவது ஒருத்தர் எழுதுனா ஒருத்தர் பயோகிராபி எழுதுவாங்க, இல்ல அவங்களே எழுதுனா ஒரே அவங்களே ஆட்டோ பயோகிராபி, ஒரே நபர் தான் எழுதுவாங்க. ஆனால் ஒரே நபருக்கு 4 சரித்திரங்கள் எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். ஆமென். ஒரே ஒரு நபருக்கு 4 சரித்திரங்கள், வேற யாருக்குமே உலகத்தில் கிடையாது. அப்ப இந்த ஒரே நபருக்கு 4 சரித்திரங்கள் அவசியமா? 4 சரித்திரம் பத்த மாட்டேங்குது. சொல்ல போன 4 சரித்திரம் பத்தல. கிறிஸ்துவை குறித்து முழுவதுமாய் எழுதினால் அவரை குறித்து எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் சொல்லி யோவான் முடிக்கிறார். 4 சரித்திரத்தை எழுதினவர் கடைசியில் அவர்தான் முடிக்கிறார். யோவான் தன்னுடைய கடைசி வசனத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் செய்தவைகளை எல்லாம் நான் ஒவ்வொன்றாய் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் சொல்லி முடிக்கிறார் யோவான். அப்ப 4 சரித்திரம் பத்தல. ஒவ்வொரு சரித்திரமும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ஒரு கோணத்தை காண்பிக்கிறது. மத்தேயு அவரை ராஜரீகமாய் காண்பிக்கிறது. மார்க்கு அவர் ஒரு கடின உழைப்பாளியாய் காண்பிக்கிறது. லூக்கா அவர் ஒரு சரியான ஒரு மனிதனாய் எப்படி ஒரு மனித வாழ்க்கை அவர் வாழ்ந்து காண்பித்தார், வாழ்ந்தார் என்பதை காண்பிக்கிறது. யோவான் அவரை 100 தெய்வமாய் நமக்கு முன்னால் நிற்க வைக்கிறது. அவர்கிட்ட நம்ம எல்லாமே கற்றுக்கணும். எப்படி அதிகாரத்தோடு ராஜரீக வாழ்க்கை வாழ்ந்தார் மத்தேயு சுவிசேஷத்தை படித்து தெரியணும். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி ஒரு கடின உழைப்பாளியாக இருந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றினார் அதை நம்ம மார்க்கு சுவிசேஷத்தில் கற்றுக்கொள்ளணும். ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்திலே சரியான வாழ்க்கை வாழ முடியும் லூக்கா சுவிசேஷத்தை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வீக வாழ்க்கையை மனிதனாக இருந்து கொண்டு எப்படி வாழ்ந்தார் என்கிற அவருடைய தெய்வீகத்தை யோவான் சுவிசேஷத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை அவ்வளவு மேன்மையானது. கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தரை பாருங்க, இயேசுவை பாருங்க. இயேசுவை கற்றுக்கொள்ளுகிற ஒரு நோக்கத்தோடு நீங்க பார்க்கணும். பைபிள் நம்முடைய நாலட்சிக்காக படிக்கக்கூடாது, பைபிள் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கின்றதுக்காக படிக்க கூடாது. பைபிள் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ படிக்கல நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறதுக்காக படிக்க கூடாது. ஒரு கடமைக்காக படிக்க கூடாது. ஒரு வருஷத்துல ஒரு பைபிளை படிச்சு முடிக்கணுன்றதுக்காக படிக்க கூடாது. அந்த மாதிரி இந்த பிளானிங் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இப்படிதான் அப்படின்னு ஒரு படிக்க கூடாது. பைபிளை நீங்க அப்ரோச் பண்ணுவது கற்றுக்கொள்ள வேண்டிய மனோபாவத்தோடு வேதத்தை நீங்க கையாளணும், கற்றுக்கொள்ளணும். பைபிள் வந்து இட்ஸ் எ புக் ஆஃப் லேர்னிங், படிக்கிறதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம், கற்றுக்கொள்வதற்காக. அப்ப அந்த கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை நமக்கு இருக்கணும், அந்த கற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏற்ற சுபாவங்கள் நமக்கு இருக்கணும், இல்ல நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? கற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, எங்கிட்ட வந்து நீ கற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும், அப்பதான் உங்க மைண்ட்ல ரெஸ்ட் இருக்கும், நிம்மதியா இருக்க முடியும். வேற இடம் வச்சு நீங்க நிம்மதியா இருக்க முடியாது. சரி, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு எங்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கற்றுக்கொள்ளுகிறது இல்லையா? எங்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி கற்றுக்கொள்ளும் தெரிஞ்சாதானே கற்றுக்கொள்ள முடியும். அதை எங்க போய் கத்துக்கிறது? அதையும் அவர்கிட்ட தான் கத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை அவரிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுகிறது நான் வரணும். எப்படி கற்றுக்கொள்ளுகிறதுன்றதையும் அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்து எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறது உங்கள் வாழ்க்கையிலே சாத்தியம், கற்றுக்கொள்ளுகிற ஒருவன், ஒரு நபர், ஒரு மாணவனை போல் நம்ம இருக்கிறது எப்படி, ஒரு கற்றுக்கொள்ளுகிற நபருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அவங்களுடைய காரியம் எப்படி இருந்தால் அவன் சிறந்த கற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராய் இருக்க முடியும் என்பதை உங்களுக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு லெசன் தான். இப்ப அவர் கற்றுக்கொள்ளுகிறதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அது அங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த 2 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதுள்ள ஒரு பாலகனாகவும் அவரை பார்க்க முடிகிறது. இந்த 2 அதிகாரத்தின் ஆரம்பத்திலே அவருடைய பிறப்பு ஆரம்பிக்குது. அவருடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு இந்த 2 அதிகாரம் முடிவடையும் பொழுது அவரை ஒரு 12 வயது பாலகனாக பார்க்க முடிகிறது. இப்ப அவருடைய 12 வயதிலே அவர் ஒரு நல்ல ஒரு மாணவன், அவர் ஒரு ஸ்டூடெண்ட், அவர் ஒரு நல்ல மாணவன். இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி அவர் கற்றுக்கொண்டார்? ஏன்னா கற்றுக்கொள்ளுகிற விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா லைஃப்லயும் இருக்குது. நேற்று பிரதர் டென்னிஸ்ட பேசிட்டு இருந்த அப்போ இந்த சாப்ட்வேர் கம்பெனி காரியத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லும் போது இன்னமும் நாங்கள் என்ன செய்ய ஒரு ப்ராஜெக்ட் மாதிரினா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு. அப்ப கற்றுக்கொள்ளுகிறதுக்கு முடிவே கிடையாது. கற்றுக்கொள்ளணும், எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு சிறந்த மாணவனாக எப்படி கற்றுக்கொள்ளுகிறவராக இருந்தார் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 41 வசனத்திலிருந்து வாசிட்டே வருவோம்.
அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு
அவர் தேவாலயத்தில்
போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது 12 வயது. அவர் ஒரு பாலகன். அவருடைய தாயாகிய மரியாள், வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு, இவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிய இந்த 12 வயது பாலகனும் இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அதன் பிறகு 4 ஆண் பிள்ளைகள் பிறந்திருந்தார்கள். அதன் பிறகு சில பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. பெண் பிள்ளைகள் எத்தனை பேர் என்று சொல்லி பைபிள் நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படல. ஆக மொத்தத்தில் அது ஒரு பெரிய குடும்பம். இயேசு கிறிஸ்துக்கு நாலு தம்பிங்க இருந்தாங்கிறது நிச்சயம் பைபிள் இருக்குது. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்று நான்கு தம்பிமார்கள், தங்கச்சிங்க இருந்தாங்க. இது ஒரு பெரிய குடும்பம். இந்த யோசேப்பு ஒரு நீதிமான், தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், தன் முழு குடும்பத்தையும் மிகுந்த பக்தியோடு வளர்க்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கவனமாய் கை கொள்ளுகிற ஒரு குடும்பம். அப்படி இருக்கும் பொழுது வருஷந்தோறும் இவர்கள் பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு பண்டிகைக்கும் இவர்கள் எருசலேமுக்கு செல்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய நியாய பிரமாணம் சொல்லுகிறது, கண்ட இடத்திலே உன் பலியை செலுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் எருசலேம் என்கிற தேவனுடைய நகரத்திற்கு வந்துதான் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அங்கேதான் கர்த்தருடைய பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். இவங்க வாழ்ந்து கொண்டிருப்பது நாசரேத்து. நாசரேத்திலிருந்து புறப்பட்டு இவங்க இப்ப எருசலேமுக்கு போய் பண்டிகை கொண்டாடிவிட்டு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் அப்படி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இவர்கள் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து தங்களோடு இல்லை என்பதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச பிறகு மறுபடியும் அவரை தேடிக்கொண்டே போனாங்க. போய் மூன்றாவது நாள், ரெண்டு நாள் ஆகி போச்சு. அதன் பிறகு எருசலேம் எங்கேயும் ஒரு நாள் ஃபுல்லா தேடினாங்க. மூணு நாள் முடிஞ்சிருச்சு. மூணு நாளைக்கு பின்பு நாலாவது நாளிலேதான் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தில் போய் இருக்கிறார்கள். போய் பார்த்தா அங்க தேவாலயத்தில் உட்கார்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க தேவாலயத்தில் போய் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம், மூன்று நாள் முடிஞ்சிச்சு. அவர் தேவாலயத்தின் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். போய் பார்க்கிறாங்க அந்த தேவாலயத்திலே வேத பாரகர்கள், வேதத்தை போதிக்கிறதான போதகர்கள் இருக்கிறாங்க. வயதிலே மூத்தவர்கள், வேதத்தை கரைச்சு குடிச்ச வேத பண்டிதர்கள், வேத பாரகர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் நடுவிலே சின்ன பையன், 12 வயசு பையன் இயேசு கிறிஸ்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எல்லாம் பெரிய மனுஷங்க, வேதத்தில் தேறினவர்கள். அவங்களுக்கு நடுவில் இந்த 12 வயசு பையன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். உட்கார்ந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாராம். அவங்க கிட்ட பேசி என்ன பேசுறாரு, வேத வாக்கியங்களை குறித்து அவங்களோட பேசுறாரு. அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு, இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே இது சரியா, மோசேயுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சே இது சரியா, மோசே ஒரு மனுஷனை கொலை செஞ்சானே இது எப்படி இது சரியா, இப்படி ஒவ்வொரு காரியம் இது கரெக்டா இது நல்லதா இது காரியம் என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயம், இது செங்கடல் பிளந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்களே அது எப்படி பிளந்திருக்கும், வெட்டாந்தரையில் நடந்தாங்க போட்டிருக்குது அப்ப அந்த தரையில் எப்படி இருந்திருக்கும், எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் லூக்கன் காணல் கற்றுக்கொள்ளுகிறார். அவர்கள் பேசுகிறதை உட்கார்ந்து லிசன் பண்ணாராம், முதல்ல கேட்டார். அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவரிடத்தில் அவருடைய வினாபமும் கண்டார்கள். பாத்தீங்களா, ரெண்டு விஷயம் இருக்குது. அவர்கள் பேசுகிறத முதல்ல லிசன் பண்ணாரு, அப்புறம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டாரு. அவங்க பேசுறத கேட்கவும் வினாமமும் கண்டார்கள், டவுட்ஸ் கேட்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். லிசனிங் ரொம்ப முக்கியம். பேசுகிறதை கேட்டார், கேட்டுட்டு டவுட் கேட்கிறார். நான் சொல்றேன், இது இவருடைய வாழ்க்கையில இது ஆச்சரியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் ஒத்துக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்கும். சொசைட்டியை ஒத்துக்காது சில காரியங்கள் பாத்தீங்கன்னா. அவரோட லைஃப் எல்லாமே கான்ட்ரடிக்ஷன், நிறைய விஷயங்கள். அவர் ஓய்வு நாள் அர்ப்பணம் செய்வாரு, வேத பாடல ஒத்துக்க முடியல. அவர் எதை செஞ்சாலும் பார்க்கும் போது எல்லாரும் ஒத்துக்க முடியல. அப்படி பல விஷயங்கள் இருந்துச்சு. அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யோவான் கிட்ட போனாரு, யோவானால் அதை ஒத்துக்க முடியல. வேண்டாம் ஆண்டவரே, நான் நம்முடைய கையில ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியதா இருக்கு, நீர் இடத்துல வருகிறீரே, அவனால் அதை ஒத்துக்க முடியல. வேண்டாம் ஆண்டவரே, இந்த இடத்துல இதை சொல்லுகிற பொழுது இந்த காரியம் எனக்கு ஒத்துக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏசு கிறிஸ்துதான் தேவனுடைய வார்த்தை இல்லையா. யோவான் எழுதுன சுவிசேஷம் முதல் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்தான் தேவனுடைய வார்த்தையே. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்தான் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை அவர்தான். தேவனிடத்தில் இருந்த வார்த்தை அதுதான். தேவனாகவே இருந்த அந்த வார்த்தை அதுதான். அந்த வார்த்தை தான் இவர். அவர் போய் ஒரு இடத்துல கற்றுக்கொள்ளணுமா? இந்த உலகத்திலே நமக்கு எல்லாவற்றுக்கும் அடையாளமாக இருப்பதற்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சார். நான் என்னத்தை கத்துக்கிறது? எனக்கு என்ன, நான் போய் கத்துக்கிறோமா? நான் தேவனுடைய வார்த்தை எனக்கு கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த சொல்றதுக்கு அவர் ஒருத்தர் இருந்த தகுதி இருக்குது. புரியுதா? எனக்கு கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் எல்லாரையும் பார்க்கிலும் பெரியவர், தேவனால் உண்டானவர், தேவனால் அனுப்பப்பட்டவர், அற்புதமாய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தவர், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இவ்வளவு இருந்தும் சாதாரண மனுஷர்களுக்கு முன்பாக போய் உட்கார்ந்து அவங்க சொல்றத உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறார். ஒருவேளை அந்த வேத பாடல்கள் எல்லாமே பைபிளை கரைச்சு குடிச்சவங்க, இவர்தான் மேசியா, இவர்தான் ரட்சகர், இவர்தான் தேவனுடைய குமாரன் அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருந்தது வச்சுங்க, அவங்க எழுந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஐயோ, நீர் போய் எங்ககிட்ட கத்துக்க வரீரா, நீர் ஏதாவது சொல்லு, நாங்க கேட்கறோம்னு உட்கார்ந்துருப்பாங்க. அவர் காலில் விழுந்திருப்பாங்க, சாஷ்டாங்கமா விழுந்திருப்பாங்க. அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா அவர் காலில் சாஷ்டாங்கம் விழுந்திருப்பாங்க. ஏன்னா அவர் பிறந்த குழந்தையா இருக்கும் பொழுதே, பிறந்த அந்த குழந்தையா இருந்த அந்த சூழ்நிலையிலேயே கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் சின்ன குழந்தை தானே நினைக்கல, சாஷ்டாங்கமா போய் விழுந்தாங்க. அவர் குழந்தையா இருக்கும் பொழுது சின்ன குழந்தை யாரும் அதை அவமதிக்கல. வெளிப்பாடு உள்ளவன் சாஷ்டாகமாய் விழுகிறான். ஆனா இந்த வேத பாரகர் பரிசேருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஏதோ ஒரு பையன் வந்திருக்கிறான், ஏதோ ஆவல், ஏதோ வசனத்தை கேட்கணும், கற்றுக்கணும்னு ஆசையா இருக்கிறான் போல இருக்குது. ஏதோ ஒரு பையன், ஏதோ நாசிரியத்து தூரில் வந்திருக்கிற ஒரு பையன் போல இருக்கு, ஏதோ ஒரு தச்சனுடைய பையன், ஏதோ ஆசையை கேட்கிறான், சொல்லிக் கொடுப்போன்னு அவங்களும் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் தங்களுக்கு நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் உலக ரட்சகர் என்பது அவளுக்கு தெரியல. தங்களுக்கு நடுவிலே உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பது அவளுக்கு தெரியாது. தங்களுக்கு நடுவிலே உட்கார்ந்து இருக்கிறவர் சர்வத்திற்கு மேலான சிருஷ்டி கர்த்தர் என்பது அவங்களுக்கு தெரியாது. அவர்தான் தேவனுடைய வார்த்தை என்பது அவங்களுக்கு தெரியாது. அவங்க படித்த தீர்க்க தரிசனத்திலே நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டவர் இவர்தான் என்பது அவங்களுக்கு தெரியாது. இவர்தான் ஸ்திரீயின் வித்து என்பது அவர்களுக்கு தெரியாது. இவர்தான் பிசாசின் தலையை நசுக்க போகிறவர் என்பது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவருக்கு எல்லாமே தெரியும், இவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ இவ்வளவு தெரிந்த ஆண்டவர் மிகுந்த மனத்தாழ்மையோடு உட்கார்ந்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுகிறார். ஃபர்ஸ்ட் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் காரியம் மனத்தாழ்மை நமக்கு இருக்கணும். மனத்தாழ்மை, அந்த மனத்தாழ்மை நமக்கு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா கத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளணும். என்றைக்கு நமக்கு மனத்தாழ்மை போச்சுனோ, நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பைபிள் தெரியாதது ஒண்ணுமே கிடையாது, இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா அதுக்கு மேல நமக்கு ஒண்ணுமே கற்றுக்கொள்ள முடியாது. நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தெரியினவனானேன் அப்படின்னு நினைச்சுட்டா கற்றுக்கொள்ள முடியாது. மனத்தாழ்மை நமக்கு அவசியம். நான் இன்னும் அறிய வேண்டியது இருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கலாம். நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு நினைச்சுட்டா அதோட ஸ்டாப் ஆயிடும். புரியுதுல? நான் அறிந்து கொண்டேன் அப்படி நினைச்சிட்டா அதோட ஸ்டாப் ஆயிடும். நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். வேதத்தை நீங்க எடுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஏதாகிலும் ஒன்றை கற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு ஆவலோடு நீங்க படிக்கணும். புரியுதா? என்ன இயேசு கிறிஸ்து என்ன திமிருவாதக்காரன் சுகமாக்குனாரு, இது தெரியுமே. இது அடுத்தது என்ன குஷ்டரோகி சுகமாக்கணும், தெரியுமே. அப்படி வந்துடக்கூடாது. புரியுதா? அதாவது சின்ன பிள்ளைங்க, நான் ஒரு வீட்டில் ஒரு காமெடியா இருந்துச்சு. எங்க வீட்டிலலாம் போயிட்டு இந்த குடிசை பகுதிகளெல்லாம் சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க, தெருவில் உட்கார வச்சு பிள்ளைகளை. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வெரிய டீட்டெயிலா ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்க முடியாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, போய் கதை சொல்லிக் கொடுப்பாங்க. போயிட்டு இன்றைக்கு நம்ம சகை கதை கேட்கலாம் அப்படின்னு சகை கதை ஆரம்பிச்சு. ஆண்டி அதை நீங்க முதல்ல அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க ஆண்டின்னு. சரி, இன்னைக்கு பருத்தி மை கதை ஆண்டி, அது நீங்க போன மாசம் அதை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டின்னு. வேடிக்கையா இருக்கும். நம்ம எல்லா கதையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க, எல்லாம் சொல்லிருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒண்ணு இருந்து எடுத்தா நம்ம மறந்துட்டு போவோம், சொல்லி கொடுத்தோமா இல்லையா. அந்த பிள்ளைங்க மனசுல வச்சிருப்பாங்க, இது இது மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க ஆண்டின்னு. அப்போ என்ன அந்த பிள்ளைகள் என்ன கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப தெரிஞ்ச உடனே எல்லாம் தெரியும் அப்படின்னு. அது சிறு பிள்ளைத்தனம், புரியுதா உங்களுக்கு? அதை ஏன் சொல்ல வந்ததுன்னா சிறு பிள்ளைத்தனம். இப்ப எனக்கு சகைய கதை தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது சிறு பிள்ளைத்தனம். எனக்கு பர்திமை கதை தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா அது சிறு பிள்ளைத்தனம். புரியுதா? பர்திமை கதையில இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. சகையுடைய வாழ்க்கையில் இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. குஷ்ரோகி சுகமானா இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஒவ்வொரு முறை அதை படிக்கும் பொழுதும் தாழ்மையோடு, ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு சொல்லித்தாங்கப்பா, நான் இன்னும் கத்துக்கணும். அந்த தாழ்மையோடு வேதத்தை நீங்க எடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டே இருக்கலாம், கத்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். பைபிள் மட்டும்தான் கற்று முடிக்க முடியாத புத்தகம் அப்படின்னு உலகத்தில் ஒன்று உண்டானா பைபிள் மட்டும்தான். தெரியுதா? ஒருவன் கற்று முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. கற்று முடிக்க முடியாத ஒரே புக் உலகத்தில் பைபிள் மட்டும்தான். எத்தனை ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். புரியுதுல? ஒவ்வொரு காரியத்தை புரிந்து கொள்ள. அப்ப அந்த காரியம் வெளியில வரணும்னா மனத்தாழ்மையோடு போய் உட்காரணும். அல்லேலூயா. சபைக்கு நம்ம வரோம், மனத்தாழ்மையோடு வரணும். ஆண்டவரே எனக்கு நீங்க பேசுங்கப்பா, எனக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. அந்த மனத்தாழ்மையோடு வேதத்தை எடுத்து வாசிக்கிற ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. மனத்தாழ்மையோடு வரணும், மனத்தாழ்மை. நாங்களும் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உண்மையாக உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக சொல்றேன். அப்பா எனக்கு படிச்சு எனக்கு இது புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை எடுத்து வாசிப்பேன். கர்த்தர் அப்பதான் செய்திகள் என் வாழ்க்கைக்கும் சரி சபைக்குரிய செய்தி கர்த்தர் கொடுப்பார். இதுதானே அப்படின்னு நம்ம படிச்சோம்னா ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் எனக்கு தெரியலப்பா, இதை எனக்கு புரிஞ்சுக்க முடியாது, என் அறிவினால் அதை புரிஞ்சுக்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை இருதயத்தின் ஆழத்தில் சொல்லிக்கூடிய வேதத்தை திறந்து நான் வாசிப்பேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்வதற்குரிய காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். இதை எப்படி சொல்லணும்? அது படிச்ச பேசஞ்சா இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசியம் வெளியில வரும். ஃபர்ஸ்ட் காரியம் சொல்றேன், மனத்தாழ்மை அவசியம். அது இருந்தாதான் கற்றுக்கொள்ள முடியும். அந்த மனத்தாழ்மை இல்லைன்னா கற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டோம்னா கர்த்தர் அதோடு நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். உனக்குதான் தெரியுமே, போ, உனக்குதான் தெரியும், போ, கர்த்தர் விட்டுருவார். ஃபர்ஸ்ட் காரியம் மனத்தாழ்மை. இரண்டாவது 46-47 வசனங்களை மறுபடியும் வாசிக்கலாம்.
மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
அவர் பேச கேட்ட யாவரும்
அவருடைய புத்தியையும்
அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து
பிரமித்தார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது அவர் போதகர் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறத கேட்டார். ரெண்டாவது டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிட்டார். இவர் கேட்ட டவுட்டை பார்த்தாலும் அவங்க தடுமாறிட்டாங்க. இன்னும் இப்படி எல்லாம் டவுட் கேட்கிறாரு? ஒரு சின்ன பையன் எவ்வளவு ஞானமாய் கேள்வி கேட்டு நம்ம அவங்கள திணறடிச்சிட்டாரு. இவர் கேட்ட டவுட் அவங்கள தடுமாறிட்டாங்க, பதில் சொல்ல முடியாம. அப்படி ஒரு ஞானத்தோடு அவளை மடக்கணுன்றதுக்காக அல்ல, கற்றுக்கொள்வதற்காக. அவ்வளவு ஞானமாய் பல காரியங்களை கேட்கிறார். அவர் சொன்ன மறு உத்தரவுகள், அவங்க சொன்னதான காரியம், அவர் கேட்ட கேள்வி, அவர் கொடுத்த பதில், சில காரியத்தை அவங்களே விட்டு கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு இவர் கொடுத்த பதில், இவர் கேட்ட கேள்விகள், அதெல்லாம் பார்த்து இவர் குளிர்ந்த அந்த தெய்வீக ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும். அவ்வளவு ஞானத்தோடு கேள்விகளை கேட்டு தரவா கத்துக்கிட்டார், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டார். எதுலையுமே அவருக்கு அறவுறையா படிக்கிற, கிளியரா படிச்சார், டவுட்ஸ் ஓப்பனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். இவர் கேட்ட டவுட்டுக்கு அவங்க பதில் சொல்றதுக்கு தடுமாறினாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஞானத்தை பார்த்து இந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம்? இதெல்லாம் எதை குறிக்கிறது கேட்டீங்கன்னா, ரெண்டாவது அவருக்குள் இருந்த வசனத்தாகம். கற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்கு ரெண்டாவது தாகம் இருக்கணும், முதலாவது தாழ்மை இருக்கணும், ரெண்டாவது தாகம் இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தாகம் உள்ளவர்களாய் நம்ம தேவனுடைய வார்த்தையை அப்ரோச் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த வேத வசனங்கள் நம்மோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு இருக்கணும். முதல்ல தாழ்மையோடு எனக்கு சொல்லித்தாங்கன்னு வரணும். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நான் எப்படியாயிலும் ஒன்றை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளணும், எப்படி நான் வாழணும் நான் கற்றுக்கொள்ளணும், எப்படி நான் வாழக்கூடாது நான் கற்றுக்கொள்ளணும், எப்படி நான் இருக்கணும் நான் கற்றுக்கொள்ளணும், எப்படி நான் பேசணும்னு கற்றுக்கொள்ளணும், எப்படி நான் கேட்கணும்னு கற்றுக்கொள்ளணும், எப்படி நான் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுன்னு கற்றுக்கொள்ளணும், பிரச்சனை வந்தா எப்படி அதை சால்வ் பண்றது நான் கற்றுக்கொள்ளணும், நாலு பேரை நீ தூஷிக்கும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளணும் நான் கற்றுக்கொள்ளணும், நாலு பேரை நீ பாராட்டும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளணும் கற்றுக்கொள்ளணும். அது தாகம் இருக்கணும், தாகம், அந்த தர்ஸ் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும், புரியுதுங்களா? அந்த தாகம் இருக்கணும். அந்த தாகம் இல்லைன்னா நம்ம எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. இது இங்கே இந்த வேத வசனத்துல மட்டுமல்ல, அவருக்குள் இருந்த தாகம் தீர்க்க தரிசனத்திலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தாகம் இந்த 12 வயசுல மட்டும்தான் இருந்துச்சு நினைக்கிறீங்களா? அவர் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும், சிலுவையில் அவர் மரிக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு மாணவனாகத்தான் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும் அவர் ஒரு மாணவனாகத்தான் இருந்தார், கற்றுக்கொண்டே இருந்தார். இப்ப நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், இனி எனக்கு யாரு சொல்லித்தர தேவையில்லை, அந்த லெவலுக்கு அவர் வரல. தெரியுமா, நான் 12 வயசா இருக்கும் போது அவர் ஸ்டூடெண்டா இருந்தா நினைக்காதீங்க, 12 வயசா இருக்கும்போது அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்தாரு. அவர் வளர்ந்து 30 வயசான பிறகு அவர் ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்ச பிறகு அவர் ரொம்ப கேஷுவலா இருந்தார், இனி எனக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் 30 வயசான பொழுது அவர் ஊழியத்துக்கு வந்த பொழுதும் சரி, 33 வயசு அவர் சிறுவயிலே மறிக்கிற வரைக்கும் அவர் கற்றுக்கொண்டே இருந்தார். அந்த தாகம் அவருக்குள் இருந்துட்டே இருந்துச்சு, கற்றுக்கொண்டே இருந்தார். இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேக்குறீங்களா? தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50:4-5 இரண்டு வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 50:4 வசனம், 5 வசனம்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல,
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல,
நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர்
எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார்.
காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார்.
கர்த்தராகிய ஆண்டவர்
என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை. நான் பின்வாங்கவும் இல்லை.
இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது என்ன ஏசாயாவுடைய அனுபவம் நினைச்சிடாதீங்க. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். எப்படி தெரியும்னா அடுத்த வசனத்தை படிச்சா உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டது அதையும் படிச்சிருவோமே.
அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும்,
அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும்,
தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக்
கொடுத்தேன், என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன்,
அவமானத்துக்கும்
அவமானத்திற்கும்
உமிழ்நீருக்கும்
உமிழ்நீருக்கும்
என் முகத்தை மறைக்கவில்லை,
என் முகத்தை மறைக்கவில்லை. இப்ப சொல்லுகிறது ஏசாயாவா இயேசு கிறிஸ்துவா? புரியுதா உங்களுக்கு? அடிக்கிறவனுக்கு என் முதுக நான் மறைக்கல, என் தானிமையை பிடித்து இழுத்தவனுக்கு என் தாடையை நான் மறைக்கல, என் முகத்தை உமிழ்நிற்கு நான் மறைக்கல. என் மேல காதி உமிழ்ந்தார்கள், அதுக்கு நான் முகத்தை நான் அவமானத்திற்கும் உமிழ்நிற்கும் என் முகத்தை நான் மறைக்கல. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நான் சொல்ல அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஒவ்வொரு நாளிலும் இழைப்படைந்த ஜனங்களை அவர் சந்திக்கிறார். பிரச்சனை உள்ள ஜனங்கள், பாவம் நிறைந்த ஜனங்கள், போராட்டத்தில் நிறைந்த ஜனங்கள் அவர்களை சந்திக்கிறார். அவங்களுக்கு கரெக்டான வார்த்தை கொடுத்தார். அப்ப அதற்கு என்ன காரணம்னா, ஏன் ஞானம் கிடையாது, ஏன் திறமை கிடையாது, நான் சின்ன வயசுல பைபிள் படிச்சேன், அது கிடையாது. என் பிதாவாகிய தேவன், என் ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்து என்ன அப்படி பேச வைக்கிறார், டெய்லி என்ன பேச வைக்கிறார். அப்ப டெய்லி எப்படி அப்படி பேசுறீங்க, அது எப்படி நடக்குது? அதுக்கு அது காரணத்தை சொல்றாரு பாருங்க. கற்றுக்கொள்கிற காலைதோறும் கல்விமானின் நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்றார் பாருங்க. டெய்லி காலையில எழுந்து பிதா கிட்ட போய் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டாராம். அவர் செவியை சாய்த்து காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என் பிதா கவனிக்க செய்கிறார், டெய்லி காலையில போய் நான் கற்றுக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பிதா என் செவியை திறந்திருக்கிறார், நான் அதுக்கு தடை செய்யல. டெய்லி காலையில எழுந்து பிதா கிட்ட போய் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். பாத்தீங்களா, அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய மரணத்தின் நாள் வரைக்கும் அவர் கற்றுக்கொண்டே இருந்தார். எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டு இருந்தார். யாருகிட்ட எப்படி பேசணும் இல்லையா, யாருகிட்ட எப்படி பேசணும், பாவத்தோடு வருகிற மனுஷன் எப்படி பேசணும், பிரச்சனையில் இருக்கிற மனுஷனுக்கு எப்படி பேசணும், பாரம்பரியத்தில் அகப்பட்ட மனுஷனுக்கு எப்படி பேசணும், பரிசேயர்கிட்ட எப்படி பேசணும், வேத பாடகர்கிட்ட எப்படி பேசணும், யாருகிட்ட எப்படி பேசணும், அதை கற்றுக்கொண்டார். யாருகிட்ட எப்படி பேசணும் அது ஒவ்வொரு நாளையும் அவர் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு அதை அப்படியே அவர் ரிப்பீட் பண்ணார். இன்னைக்கு சொல்றேன், அந்த தாகம் அவருக்கு எவ்வளவு இருந்திருக்குமானால் அவர் லைஃப்ல கடைசி நாள் வரைக்கும் கத்துக்கிட்டே இருந்திருப்பார். தாகம் இருக்கணும். ரெண்டாவது நமக்கு தாகம் இருக்கணும். கற்றுக்கொள்ளணும், 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 கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நான் பேசுவதற்கு நான் இன்னைக்கு கற்றுக்கொள்ளணும், நாளைக்கு நான் பேசுவதற்கு நாளைக்கு நான் கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு கற்றுக்கொண்டதை வச்சு நாளைக்கு நான் ஓட்ட முடியாது, டெய்லி நான் கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து டெய்லி காலை தோறும் என்ன அர்த்தம், டெய்லின்னு அர்த்தம், காலை தோறும் என எழுப்புகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், டெய்லி ஒவ்வொரு நாளையும் நான் கத்துக்கிட்டேங்கிற, காலையில இருந்து கத்துக்கிட்டேங்கிற. அப்ப டெய்லி அவருக்கு அந்த லேர்னிங் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன, தாகம், தாகம், தாகம். உங்களுக்குள்ள தாகம் பற்றி எரியணும். ஒரு பக்கம் தாழ்மை, எனக்கு எல்லாம் தெரியும் எண்ணம் இல்லாத தாழ்மை, ரெண்டாவது பக்கம் அந்த தாகம் கற்றுக்கொள்ள. அந்த தாகம் இருந்ததுனாலதான் அவர் கற்றுக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு சொல்றேன், தாகத்தோடு வேத புத்தகத்தை திறங்க, தாகத்தோடு சபைக்கு வாங்க, நீங்க நிறைய கத்துக்குவீங்க. கத்தவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார். புரிதுங்களா, நிறைய கற்றுக் கொடுப்பார், நிறைய கற்றுக் கொடுப்பார். ஒரு சின்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கற்றுக் கொடுக்கும், நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். அது தாகம் இருந்தா போதும். நான் இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன்னா பிரசங்கிக்கிற கலை ஹோம்லிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த பிரசங்க கலையை எந்த பைபிள் காலேஜில் நான் போய் படிச்சது கிடையாது, எந்த பைபிள் காலேஜுக்கும் போகும். ஆனா பைபிள் காலேஜ்லயே நான் நிறைய பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணியிருக்கிறேன். எந்த பைபிள் காலேஜுக்கு நான் போனது கிடையாது. ஒவ்வொரு முறை நான் சின்ன சின்ன விஷயங்கள் எங்கேயோ கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 27-28 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் சபையில் நான் பாஸ்டிங் நடத்திட்டு இருந்தேன். அப்போ மதுரையிலிருந்து ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர் ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு ஜஸ்ட் ஒரு டைம் கொடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் அவர் பிரசங்கிச்சார். அன்னைக்கு அவர் பிரசங்கிச்சிருக்கும்போது நீ ஒரு வார்த்தை சொன்னார், நீ பிரசங்கிக்கிற நீ என்ன பிரசங்கிக்கிறேன்னு முதல்ல உனக்கு தெரியணும் அப்படின்னு அவர் பேச்சுவாக்கில் சொன்னார். அங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவர் பேச்சுவாக்கில் சொன்னார். அது என் உள்ளத்தில் விழுந்தது 27-28 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு வரைக்கும் அதை என் லைஃப்ல எனக்கு அது செயல்பட்டு அதை கற்றுக்கொண்டேன். அந்த ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டேன். அவர் பேச்சுவாக்கில் அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பேசுறேன் எனக்கு தெரியும். அப்புறம் பிரசங்க யாருக்கு அது ஒரு டீச்சிங், அது ஒரு சின்ன வேர்டு சின்ன வார்த்தை, அது எத்தனை பேர் கவனிச்சாங்க. எனக்கு அது ஒரு பாடமா இருந்துச்சு அந்த வார்த்தை. இப்ப ஒரு பிரசங்கத்தை கேட்கறீங்க, உங்களுக்கு நிறைய கத்துக்கிற விஷயம் இருக்குது. இதுல தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு எல்லாம் லெசன் தான், நிறைய கற்றுக்கொள்ள முடியும். ஆனா தாகம் இல்லாட்டா இந்த பிரசங்கம் காமெடியா இருந்துச்சு, இந்த பிரசங்கம் சீரியஸா இருந்துச்சு, இந்த பிரசங்கம் இப்படி இருந்துச்சு, அதோட போய் முடிச்சிடும். எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. தாகம் இருந்தால் கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில எப்படி கற்றுக்கொள்வது. மறுபடியும் லூக்கா 2:48 வாசிக்கணும்.
தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்.
அப்பொழுது
அவருடைய தாயார் அவரை நோக்கி,
மகனே,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்,
இதோ
உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார்.
இப்ப இந்த அம்மா மரியாள் வந்து கேக்குறாங்க, மகனே ஏன்பா இப்படி பண்ண, சொல்லி சொல்லாம கொள்ளாம இப்படி இருந்துட்டியே, ஏன்பா இப்படி பண்ண, இப்ப வந்து இப்படி சொல்றாங்க. ஒருவேளை அம்மா நான் பைபிள் படிக்க கத்துக்கணுமா, நான் ஒரு 3 நாள் இங்க இருக்கலாமா அப்படின்னு இந்த அம்மாவுடைய வாக்கு படிக்க வருவோம். ஏன் மகனை இப்படி பண்ணிட்ட, இப்படி சொல்லாம இருந்துட்டியே, நீ சொல்லிருக்கலாமே, எங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே, நாங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தோடு இப்படி தேட்ட முடி வச்சுட்டியே அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்றாங்க. ஒருவேளை அவர் முதல்லயே, அம்மா நான் பைபிள் படிக்கணும், சரி என்ன படிக்கணும், ஒரு 3 நாள் நான் இங்கே இருந்து பைபிள் படிக்கணுமா அப்படிங்கிற முதுகு டம்னு ஒரு அடி போட்டிருப்பாரு. வாரா வீட்டுக்கு பைபிள் படிக்கிறானா 3 நாள் உட்கார்ந்துட்டு, சீக்கிரம் போகணும், எவ்வளவு வேலை இருக்கு, வீட்டுல வேலை இருக்குது, அதை பார்க்கணும், இதை பண்ணணும், எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீ மட்டும் உட்கார்ந்து பைபிள் படிக்கிறானா 3 நாள், ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் படிச்சா போற, 3 நாள் உட்கார்ந்து படிக்கிறான், ஒரு அடி போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு தெரியும், சொன்னா என்ன நடக்கணும் அது தெரியும். ஏன்னா சின்ன பையன் தானே, 12 வயசு பையன் தானே, எழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, சொன்னா விட்டுருக்க மாட்டாங்க. அது தெரியும் அவருக்கு, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். எதை சொன்னா பர்மிஷன் கிடைக்கும், எதை சொன்னா பர்மிஷன் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். வேற ஏதாவது கிடைச்சிருக்கும், பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இங்க ஊரை சுத்தி பார்க்கலாம், எரிசில போய் ஜாலியா அவர் சுத்தி பார்க்கலாம், ஆமா எல்லாம் சுத்தி பார்க்கலாம் வாங்கன்னு கிளம்பி இருப்பாங்க. எல்லாருக்கும் டூர் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஜாலி தான். ஆனால் வேதத்தை கத்துக்கொள்ளணும்னு அவர் இந்த ரீசன் சொல்லியிருந்தாருன்னா அடிதான் கிடைச்சிருக்கு, அவர் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவர் என்ன செய்யல, இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா நடக்காது. இப்ப சொல்றாங்க, ஆனா முதல்ல பர்மிஷன் கேட்டு தான் கிடைச்சிருக்க, அதனாலதான் சொல்லல. அவங்களை தவிக்க விடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் நான் கேட்கிறேன். பெத்தவங்களை தவிக்க விடுறதுக்கு அவருக்கு என்ன சந்தோஷம், அவங்க தவிப்பாங்கன்னு அவருக்கு தெரியாதா, தெரியும். ஆனா கேட்டா பர்மிஷன் கிடைக்காதுன்னு அதுவும் தெரியும் அவருக்கு, அதனாலதான் சொல்லல. அவர் இருந்து 3 நாட்கள் வேதத்தை கற்றுக்கொண்டார். இது எதை குறிக்கிறதுனா, தன் தாயை விட வளர்ப்பு தகப்பனாய் இருக்கிற யோசேப்பை விட அவருக்கு பிதா முக்கியமா இருந்தார். அவரை நேசித்தவர்கள் யோசேப்பு மரியாதை. அவரை நேசித்தவர்களை விட பிதாவிற்கு முக்கியமா இருந்தார். இன்னைக்கு சொல்ற கற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி இருக்கணும்னா, உங்களை இந்த உலகத்துல 10 பேர் நேசிப்பாங்க, ஓவர் அன்பெல்லாம் காட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க. இந்த உங்களை நேசிக்கிறவர்களை விட உங்களுக்கு உங்கள் பிதா முக்கியமா இருக்கணும். இந்த உலகத்தில் இவங்க என்ன இப்படி நேசிக்கிறாங்களே என்று அந்த அன்பிலே நீங்கள் மயங்கி விழுந்தீர்களானால் நீங்க கத்துக்க முடியாது. இந்த உலகத்தின் அன்பு எவ்வளவுதான் வந்து உங்க மேல விழுந்தாலும், அது தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ பிள்ளையோ யார வேண்டும், இந்த அன்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பிதாவின் அன்பை புறக்கணித்தால் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. தகப்பனோ தாயோ கணவனோ மனைவியோ பிள்ளையோ எல்லாம் இந்த உலகத்தோடு தொடங்கி உலகத்தில் முடிவடைகிறது. ஆனால் என் பிதா, அந்த அன்புக்கு இணையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால அவரோடு நேரத்தை செலவிடுகிறதற்கு எந்த மனுஷரையும் ஒதுக்குவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளமே இதுதான், மனுஷனோடு பேசி 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 ஆண்டவரோடு பேச நேரம் இல்லை. மனுஷனிடத்தில் அன்புக்கு போய் ஏங்கி 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 கடைசியில் ஆண்டவருடைய அன்புக்கு தூரம் போயிடுறது. மனுஷனுடைய அன்புக்கு ஏங்காதீங்க, மனுஷனுடைய அன்பிலே மயங்காதீங்க, மனுஷனுடைய அன்புக்கு உங்களை சரண்டர் ஆகாதீங்க. நான் சொல்றேன், சரண்டர் ஆகாதீங்க. அது எந்த அன்பா இருக்கட்டும், சரண்டர் ஆகாதீங்க. எல்லாம் இந்த உலகத்தோடு தோன்றி உலகத்தோடு முடிவடையும். எல்லாவற்றிலேயும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் காண்பிக்கிற அன்பு கர்த்தருடைய அன்பு மட்டும்தான். நிபந்தனை இல்லாமல் காண்பிக்கிற அன்பு கர்த்தருடைய அன்பு மட்டும்தான். மனுஷனுடைய அன்பிலே மயங்கிதா கர்த்தருடைய காரியத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்ற எந்த அன்பா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பு அது தனி, ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் அது தனி, அது எங்கேயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. மனுஷருக்காக தேவ சமூகத்தை இழந்துடாதீங்க, மனுஷருக்காக தேவனோடு செலவிடுகிற நேரத்தை இழந்துடாதீங்க, மனுஷருக்காக தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்துடாதீங்க. இவங்க அம்மாவையும் அப்பாவையும் இவர் பிரியப்படுத்த நினைச்சிருப்பாரானால் இவர் அதை 3 நாள் கற்றுக்கொள்ள உட்கார்ந்திருக்க முடியாது, கண்டிப்பா உட்கார்ந்திருக்க முடியாது, பர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க, கற்றுக்கொண்டிருக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கடைசி சோழன் தகப்பனையாவது தாயையாவது என்னை பார்க்கிறோம் அதிகமாக நேசிக்கிறோம் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டோம் அடிச்சார் ஒரே அடி. நினைக்கிறார் என்ன ஒரு குடும்பத்தை பிரிக்கிறாரா? இல்ல 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 இல்ல, அவர் உண்மையை சொல்றாரு. தன் தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது சகோதரனையாவது என்னை பார்க்கிறோம் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் ஒரே அடி அடிச்சிட்டார். இன்னைக்கு மனுஷன் அன்பிலே மூழ்கி போகிறவன் ஒருபோதும் கர்த்தரை கற்றுக்கொள்ள முடியாது. மனுஷ அன்பை தள்ளி வைங்க, கர்த்தருக்கு நேரத்தை கொடுங்க, அப்பதான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். இல்ல கற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒரு டெடிக்கேஷன் நமக்கு இருக்கணும், இல்லைன்னா கற்றுக்கொள்ள முடியாது. 4வது 2 அதிகாரம் 49 வசனத்தை வாசிங்க.
அதற்கவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்,
நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்,
என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார்.
நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார். இப்ப அடுத்தது சொல்ற 4வது, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? இப்ப இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் பிள்ளை எப்பவுமே அப்படியே அங்க சொல்ற பேச்சு கேட்டு அப்படியே இருக்கணும், என்ன இருந்தாலும் சரி அப்படியே சொல்ற பேச்செல்லாம் கேட்டு அப்படியே இருக்கணும். இது எந்த பெற்றோரும் எதிர்பார்க்கிற விஷயம்தான். தன் பிள்ளைகள் தான் சொல்ற பேச்சு கேட்டு நடக்கணும்னு எல்லா பெற்றோரும் எதிர்பார்க்கிற விஷயம்தான். அது நியாயம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல, நியாயம் இருக்குது. அது அதுல நல்லதும் கூட தான், அதுல எல்லாம் மறுக்கிறது கொண்டு இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்னு ஒண்ணு இருக்குதே, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குதே, எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைக்கு தீமை செய்ய மாட்டாங்க, தீமையை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நல்லதான் சொல்லிக் கொடுப்பாங்க. பெற்றோர் சொல்றது பிள்ளை கேட்கணும், அது ரொம்ப அவசியம், நல்லதுதான். ஏன்னா வேதமே அப்படிதான் சொல்லுது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, அவங்களோட காரியத்தை நம்ம கேட்டு நடக்கணும் எல்லாம் சொல்றாரு பைபிள், அப்படிதான் இருக்குது. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு ஒண்ணு இருக்குதே, அதை மறந்துடக்கூடாது. இங்க இவர்கள் மரியாள் ஒரு ராங் வேர்டு ஒண்ணு போட்டாங்க நடுவில், நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோட தேடினோமே அப்படின்னா, நான் சொன்னது கரெக்ட், ஓகே, உன் தகப்பன்னு சொன்னாங்க, யார யோசேப்ப உன் தகப்பன்ட்டாங்க, யோசேப்பன இயேசு கிறிஸ்துடைய தகப்பனா இல்லையே, நானும் உன் தகப்பனும் யோசேப்ப பாயிண்ட் பண்ணிட்டாங்க, தப்பு, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. மரியாளுக்கு அது நல்லா தெரியும், அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. வளர்ப்பு தகப்பன் தான் யோசேப்பு, ஆனா இயேசு கிறிஸ்து அழகா கரெக்ட் பண்ற, இப்ப சொன்னியேமா, இப்ப நான் சொல்றேன் கேளு, நான் என் பிதாவுக்குரிய காரியத்தில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அடிச்சா அடுத்த பாயிண்ட், நீ யோசேப்ப என் தகப்பன்ற, என் தகப்பன் யோசேப் இல்ல அங்க இருக்கிறார், நீ யோசேப்பின் வார்த்தையின் படி நடக்கும் நினைக்கிற, ஆனா நான் சொல்றேன் என் தகப்பன் எனக்கு ஒன்னு சொல்லியிருக்கிறார், நீ இந்த 12 வயசுல உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ள என் தகப்பன் சொல்லிட்டார், என் தகப்பன் நீ உன் தாயோடும் யோசேப்போடும் நீ அப்படியே போயிடாத, அவங்களுக்கு தெரியாம 3 நாள் இங்கே நீ தங்கிடுன்னு சொல்லிட்டாரு, நீ பெர்மிஷன் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, சொல்லாமலே இருந்தது என் தகப்பன் சொல்லிட்டாரு, இங்க நீ 3 நாள் இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டுதான் நீ திரும்பி போகணும் அப்படின்னு என் தகப்பன் சொல்லிட்டாரு, அங்க 1 நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணி போற வரைக்கும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படி என் தகப்பன் சொல்லிட்டாரு, திரும்பி அவங்க வர்றதுக்கு 2வது நாள் ஆகும், இன்னும் 3வது 1 நாள் ஃபுல்லா அந்த ஊரை சுத்தி தான் சுத்துவாங்க, உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க, 4வது நாள் தான் உன்னை கண்டுபிடிப்பாங்க, அதான் 3 நாள் உனக்கு எந்த ப்ராப்ளம் வராது, நீ 3 நாள் நீ இங்கிருந்து வேதத்தை கற்றுக்கணும் என் தகப்பன் சொல்லிட்டாரு, எடுத்துட்டு ஃபுல்லா தேடிக்கலாம், 1 நாள் ஃபுல்லா தேடி கண்டுபிடிக்க முடியல, ஏன் கண்டுபிடிக்க முடியல, எல்லாத்தையும் போனாலும் தேவாலயத்துக்குள்ள மட்டும் போகாத படிப்பு தான் தடுத்துட்டாரு அந்த மரியாதை யோசிப்பையும், ஏன்னா அவர் பைபிள் கத்துக்களும், வந்தவொடனே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா 2 நாள் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அவர் 3 நாள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவ திட்டம், அந்த 3 நாள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதபடி பிதா அவரை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தார். அப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் தாயா இருந்தாலும் யோசேப் இருந்தாலும் யோசேப்புடைய ஆதரவு அவருக்கு தேவைதான், மரியாளுடைய பராமரிப்பு அவருக்கு தேவைதான், உறவினர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவரைக்கும் அவருக்கு தேவைதான், எல்லாம் அவசியம் தான். ஆனாலும் அதற்கு மேலாக என் பிதா அவருக்கு உட்பட்டுதான் நான் இவங்களுக்கு கீழ்ப்படிவேன், இவங்களுக்கு உட்பட்டு அவரை நான் புறக்கணிக்க மாட்டேன். இன்னைக்கு சொல்றேன், பெற்றோருடைய கவனிக்கணும், பெற்றோர் சொல்ற வார்த்தையை கேட்கணும், பெரியவங்க மற்ற சொல்றதெல்லாம் கவனிக்கணும், உங்க கூட இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கவனிக்கணும், கணவன் சொல்றத மனைவி கேட்கணும், மனைவி சொல்றத கணவன் கேட்கணும், பெற்றவங்க சொல்றத பிள்ளை கேட்கணும், பிள்ளை சொல்றது பெற்றவங்க கேட்கணும், எல்லாம் இருக்குது, ஓகே. ஆனால் எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டுதான், தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது என்றால் அதற்கு புறம்பாய் சொன்னால் யார் சொன்னால் அதை கேட்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தை அது. அப்ப அந்த வார்த்தை பிதா சொல்லிட்டாரு, நீ வேதத்தை கற்றுக்கொள்ளிட்டாரு, கற்றுக்கொள்வதற்காக இருந்துட்டார் தேவனுடைய வார்த்தை. அப்போ பிதாவை குறித்த ஒரு வைராக்கியம் அவருக்கு இருந்துச்சு, என் பிதா சொல்லிட்டாரு அதனால நான் கற்றுக்கொள்ளும், என் தாய் அதை விரும்பினாலும் சரி, யோசேப் அதை விரும்பினாலும் சரி, என் பிதா சொல்லிட்டாரு கற்றுக்கொள்ளு. அப்ப பிதாவை குறித்த ஒரு வைராக்கியம், கர்த்தரை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கும் பொழுதுதான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும், அந்த வைராக்கியம் இல்லைன்னா கற்றுக்கொள்ள முடியாது. புரிஞ்சுதான், வைராக்கியம் தேவை, வைராக்கியம் தேவை, அந்த வைராக்கியம் இருந்தால்தான் பைபிள் நீங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா பைபிள் உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிகிறேன், 2 அதிகாரத்திலே 51வது வசனத்தை வாசி முடிக்கிறான்,
பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
இங்கதான் அது முழுமை அடைகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவுக்காக தன் பெற்றோரை புறக்கணித்தார், உண்மைதான். ஆனால் பிதாவின் வார்த்தை சொல்லுகிற வரைக்கும், அதுக்கு பிறகு அவர் புறப்பட்டு அவங்களோட அவங்க கூப்பிட்ட உடனே புறப்பட்டு போயிட்டாராம். போய் அவர்களுக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தார். இதை சொல்லலைன்னா சப்ஜெக்ட் முழுமையடையாது. இதுதான் முக்கியம். இத சொல்லலைன்னா இயேசு கிறிஸ்து யாருக்குமே அடங்காதவர் என்ற வார்த்தை வந்துடும். எல்லாருமே உதாசீனம் பண்ணுகிறவர் அப்படின்னு வந்துடும். யாருமே தட்டி கேட்க முடியாதவர், உதாசீனம் பண்ற அப்படி ஆயிடும். அவர் ஒரு முழுமையானவர், பூரணமானவர் என்பது இங்கதான் அடங்குது. பிதா சொல்லிட்டாரு, நீங்க இருந்து மூணு நாள் படிச்சிட்டாரு, இப்ப மூணு நாள் முடிஞ்சிருச்சு, கிளம்பியாச்சு. இப்ப பிதா சொல்றாரு, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடங்குறாரு. அதே பிதா சொல்றாரு. இப்ப மரியாள் என்ன சொல்றாங்க, அதை கேட்டு நடம். யோசேப் என்ன, யோசேப் இப்ப நீ பிதா இல்லன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. யோசேப் உனக்கு கார்டியன், நான் கார்டியன் வச்சிருக்கிறேன். யோசேப்புடைய வருமானத்துல நீ வாழணும் இல்லையா, யோசேப் சம்பாதிப்பார், அதுலதான் நீ சாப்பிடணும். அப்படிலாம் இருக்குது, இப்படி ஒரு செட்டப் நான் வச்சிருக்கிறேன். அதனாலே இந்த அதிகாரத்துக்கு நீ உட்பட்டிருக்கும்னு பிதா சொல்லிட்டார். இப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய முழுமையை காட்டுறார். என்ன சொல்றாரு, வந்து அவர்களுக்கு கீழ்ப்படிச்சிருந்தான். இது எதை காட்டுகிறா, கற்றுக்கொள்ளுகிறவன் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் பிதாலாம் சொல்லிக் கொடுப்பார், எனக்கு எந்த மனுஷன் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அந்த மனப்போக்கு வந்துடக்கூடாது. சரி சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் ஆண்டவர் நடத்துவார், நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை அப்படின்வாங்க. அது இல்லை, புரியுதா? கர்த்தர் இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகிறது என்பது மேல இருந்து நமக்கு வரும், சுத்தியிலிருந்து நமக்கு வரும். யார்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு நம்ம ரெடியா இருக்கணும், புரியுதுங்களா? யார்கிட்ட இருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள முடியும்? யார்கிட்ட இருந்து மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? அப்ப நம்ம சாதாரணமான யாரையும் நினைச்சிடக்கூடாது, யார்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் முழுமை அங்கதான் அடையுது. அதன் பிறகு அந்த மரியாளும் யோசேப்பு சொல்ற வார்த்தையை கேட்டு அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தார். மேலான அதிகாரம் என்பது, எந்த அதிகாரமும் தேவனால் தான் நமக்கு நியமிக்கப்படுகிறது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பைபிள் நிறைய விஷயம் இருக்கிறது. ஒரு வசனத்தை மட்டும் படிப்புமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 13:2 வாசிக்கலாம். 6 வசனங்கள் அதுதான் இருக்குது, முதல் 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
எந்த மனுஷனும்
மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு
கீழ்ப்படிய கடவன்.
ஏனென்றால்
தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால்
அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன்
தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே
ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். தனக்கு மேல் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நீங்க வீட்டில் போய் 6 வருஷம் வரைக்கும் அப்புறம் படிச்சு பாருங்க, டைம் இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது கர்த்தர் அந்த அதிகாரங்களை நமக்கு நியமிச்சு வச்சிருக்கிறார். அதற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். அதனாலதான் எந்த தாயை பார்த்து நீ வந்து அவர் சொல்லாம வந்து இருந்தாரோ, எந்த யோசேப்புக்கு அவர் சொல்லாம இருந்தாரோ, எந்த தாயை பார்த்து என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருக்கணும் அறியீர்களா என்று கேட்டாரோ, அதே தாய்க்கு அதே யோசேப்புக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தார். ஏன்னா அந்த அதிகாரம் தேவனால் உண்டாயிற்று என்பது அவருக்கு தெரியும். அப்ப மேலான இருக்கிற அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார், செய்தியிலே கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்ம கற்றுக் கொள்ளுகிறோம், வாழ்க்கை முறைகளை நம்ம கற்றுக் கொள்ளுகிறோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறதற்கு நம்ம கற்றுக் கொள்ளுகிறோம். கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு ஒரு அஞ்சு விஷயத்தை சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்து கற்றுக் கொடுக்கிறது எப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். அப்பதான் நம்ம சரியான விதத்தில் வாழ்ந்துட்டு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும், இனி நான் கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி நம்ம நினைச்சோம்னா அதோடு சாப்டர் க்ளோஸ். கற்றுக்கொள்வோம், ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் எங்க வருதுன்னா இயேசுவை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது. அவரிடத்துல நாம கற்றுக்கொள்ளும் பொழுது அங்கதான் நம்முடைய மைண்ட்ல ரெஸ்ட் கிடைக்குது. இந்த உலகத்துல வேற எங்கேயுமே நமக்கு மனதில் ரெஸ்ட் கிடைக்காது. பணம் கொடுக்காது, பதவி கொடுக்காது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வசதிகள் கொடுக்காது, எதுவுமே கொடுக்காது. நம்முடைய மனதில இளைப்பாறுதல் என்பது அது கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி கற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்து 12 வயதுள்ளவராய் இருந்த பொழுது அவர் கற்றுக்கொள்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கை அருமையான பாடம். முதலாவது, அந்த வேத பாடகர்களுக்கு நடுவிலே அவர் உட்கார்ந்திருந்தார். அந்த போதகர்களுக்கு நடுவிலே தேவ குமாரனாகி இவர் போய் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டார். இவர் போய் பிரசங்கம் பண்ணல, அவர்கள் பேசுகிறதை இவர் கேட்டு பல சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொண்டார். இதுதான் காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே மனத்தாழ்மை நமக்கு அவசியம். தாழ்மையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு நிறைய பேசுவார், நிறைய நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அவனிடத்துல பல கேள்விகளை கேட்டார்னு பார்க்கிறோம். அவருக்குள்ள ஒரு பெரிய தாகம் இருந்துச்சு, நல்லா கற்றுக்கொள்ளணும் தாகம் இருந்துச்சு. அதனாலதான் பல காரியங்களை, சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொண்டான். அது 12 வயசுலயே முடியல. அவருடைய மரண நாள் வரைக்கும் காலைதோறும் அவர் பிதாவின் சமூகத்தில் போய் உட்கார்ந்தார், கற்றுக்கொண்டார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நான் சொல்ல அறியும்படி கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னுடைய செவியை சாய்க்க பண்ணுகிறார். என்ன அருமையாய் கற்றுக்கொண்டார். அதிகாலையில் அவர் இருட்டோடு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். ஏன் தெரியுமா? அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன். அந்த பிரசங்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நான் அதிகாலையில் வனாந்தரத்துக்கு போனார். அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதற்காகவே புறப்பட்டு வந்தேன். ஏன்? அந்த பிரசங்கத்தை கற்றுக்கிறதுக்காக அந்த அதிகாலையில் வந்து உட்கார்ந்தார். என்ன பிரசங்கம்? பிதாகத்தை கேட்டுட்டு அவர் போய் பிரசங்கம் பண்ணார், கற்றுக்கொண்டார், டெய்லி கற்றுக்கொண்டார். தேவ பிள்ளையே, டெய்லி நம்ம கத்துக்கணும். அந்த தர்ஸ்ட் நமக்கு இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். மூணாவது, பெற்ற தாய், வளர்க்கிற தகப்பன், உறவினர்கள், உடன் பிறந்த தம்பிகள், தங்கச்சிகள் எல்லாம் இருந்தாங்க. அவருக்கு நல்ல பெரிய குடும்பம் அவரை சுத்தி இருந்துச்சு. ஆனால் பிதா நீ கற்றுக்கொள்ளு சொன்ன உடனே அந்த குடும்பத்தை எல்லாம் 3 நாள் ஒதுக்கி வச்சிட்டாரு. நான் சொல்றேன், மனுஷர்கள் உங்களிடத்தில் அன்பு காட்டுகிறதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. மனுஷனுடைய அன்புக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கிட்டே இருந்தீங்கனால் கர்த்தருடைய அன்புக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கி கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்ளுகிறவன் மனுஷர்களை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். எப்ப தள்ளி வைக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்ம ஒதுங்கி தனித்து கர்த்தரிடத்தில் வருகிறதற்கு நமக்கு முடியணும். எப்பவுமே நம்மளை சுத்தி மனுஷனுடைய உட்கார்ந்து இருக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணுமே கத்துக்க முடியாது. எப்பொழுதும் மனுஷனிடத்திலேயே பேசிட்டு மனுஷனுடைய அன்பிலேயே நீங்க மூழ்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. மனுஷர்களை விட்டு பிரிந்து கர்த்தரிடத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். அந்த ஒரு இருதயம் நமக்கு இருக்கும் பொழுதுதான் மனுஷரை பார்க்கிலும் தேவன் நமக்கு முக்கியம் என்கிற ஒரு உணர்வு இருக்கும் பொழுதுதான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நான்காவது, உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்று மரியாள் சொல்லும் பொழுது சொன்னார், நான் என் பிதாவுக்குரியவைகள் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? என் பிதா அவருக்கென்று நான் செய்ய வேண்டும். ஒரு வைராக்கியம், ஒரு வைராக்கியம். நாலாவது, நமக்கு கர்த்தரை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கணும். என் பிதாவுக்குரிய காரியத்தை நான் செய்யணும், என் பிதாவினிடத்தில் நான் அறிந்து நான் செயல்படணும், அவருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும். அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பார். என் பிதாவுக்காக நான் எதையாகிலும் செய்யணும், அவருக்காக நான் சிறப்பாக எதாகிலும் இந்த உலகத்தை நான் செய்யணும். அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். அந்த வைராக்கியம் வந்துச்சுனாவே நீங்க ஜெபிக்க ஓடி வருவீங்க. அந்த வைராக்கியம் வந்துச்சுனாலே வேதத்தை எடுத்து கருத்தா வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த வைராக்கியம் வந்துச்சுனாவே நிறைய கற்றுக்கொண்டு அதை செயல்படணும்னு தோணும். வைராக்கியம், நான்காவது வைராக்கியம் அவருக்கு இருந்துச்சு பிதாவை குறித்து. அதனாலதான் அவரால் கற்றுக்கொள்ள முடிச்சது. ஐந்தாவது, அவர் முழுமையாய் காணப்பட்டார். எப்படி? அதே பிதா சொல்றாரு, ரைட், இனி நீ வீட்டுக்கு போலாம், போய் தாய்க்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிஞ்சிரு. மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். என்னதான் யோசேப்பு தகப்பன் இல்லைனாலும் பிதாவினால் தனக்கு மேலாக நியமிக்கப்பட்ட அதிகாரம் உடையவர் என்பதை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஒன்று சொல்றேன், உங்களுக்கு மேலான அதிகாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். நம்ம டைரக்டா பிதா எல்லாத்தையும் டைரக்டா நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. சில விஷயங்களை அவர் யோசேப்புகிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும், சில விஷயத்தை மரியாதை கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அவர் அதற்கு அவர் அந்த அதிகாரத்திற்கு மதிப்பு கொடுக்கும் பொழுதுதான் அதையும் கற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்தையும் டைரக்டா என் பிதா தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படி இருந்தோம்னா அந்த பெருமை, அந்த அகந்தை நம்மளை கற்றுக்கொள்ள முடியாதபடி செஞ்சிடும். தன்னை தாழ்த்தி அவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கு முன்பாக கீழ்ப்படிந்து நிறைய கத்துக்கிட்டார். தெய்வ பிள்ளைகளே, மேலான அதிகாரம் தேவனால் உண்டாகாமல், தேவனால் அன்றி எந்த அதிகாரம் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு நாம் உட்படுத்தும் பொழுது நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்கப்பா, நான் கற்றுக்கொள்ளணும்ப்பா. என் வாழ்நாள் முழுவதும் நான் கற்றுக்கொள்ளணும், எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு எண்ணம் எனக்கு வந்துடக்கூடாது. பவுல் சொன்னது போல, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ளணும்பா, நான் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுப்பா, நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு எண்ணம் எனக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவரே அந்த எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னா அதோடு நான் முடிஞ்சேன். ஐயோ, எனக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது, அந்த பெருமை வந்துடக்கூடாது, அந்த அகந்தம் எனக்கு வந்துடக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு எண்ணம் எனக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இயேசு கிறிஸ்து இடத்துல நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்தே கற்றுக்கொள்வது எப்படி என்பதை நான் இன்றைக்கு கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே எனக்குள்ள இப்பொழுதும் கூட தேவரீர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்தது போல ஒரு மனத்தாழ்மையோடு நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தது போல ஒரு தாகத்தோடு நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தது போல உலக மனுஷர்களை தள்ளி வைத்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தது போல ஒரு வைராக்கியத்தோடு நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல மேலான அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிந்திருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாய் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய். இதையும் எனக்கு இயேசு கிறிஸ்துவையே கற்றுக் கொடுத்ததற்காக சோத்திரம். இதையும் என் இயேசு ராஜாவை எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக சோத்திரம். சோத்திரம், 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 சோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்றுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.